அத்தியாயம் ஒன்று. எப்பொழுதும் என்னையே நினை. வேத நூல்கள் பல உன்னதமான புண்ணிய ஸ்தலங்களை பற்றி விவரிக்கின்றன. ஆனால் அவை எல்லாவற்றிலும் பிருந்தாவனத்திற்கு நிகரான புண்ணிய ஸ்தலம் இந்த அண்ட சராசரத்தில் வேறு கிடையாது. இந்த உண்மையை, பிருந்தாவனத்தின் மகிமையை பற்றி அறிந்தவர்கள், குறிப்பாக பிருந்தாவனத்தின் மாபெரும் கருணையை பெற்றவர்கள் நன்கு அறிவார்கள். அங்கே ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது சகாக்களும் நடத்திய லீலைகள் மிக மிக அற்புதமானவை. அந்த அற்புத லீலைகளை மனதில் தியானித்தும் ஆழ்ந்து சிந்தனை செய்தும் பின்னர் முழுவதுமாக அவைகளில் மூழ்கி திளைத்தும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவரது சகாக்களுக்கும் பரஸ்பர சேவை செய்யும் மனப்பாங்கை பெறுவதே முழுமையான ஆன்மீக வாழ்க்கையாகும். இந்த மனப்பாங்கையும் லீலைகளையும் பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரமாக எழுதப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் ஒரு உத்தமமான ஆன்மீக சாஸ்திரம். ஆனால் இதை புரிந்து கொள்ள ஸ்ரீமத் பகவத்கீதையை முதலில் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். கீதையின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் 12 மாடியுள்ள, அதாவது 12 காண்டங்கள் உள்ள ஸ்ரீமத் பாகவதம் என்னும் மாபெரும் அரண்மனை கட்டப்பட்டுள்ளது. கீதையின் அடிப்படை தத்துவங்கள் புரியாதவரை ஸ்ரீமத் பாகவதத்தின் உண்மையான ஆன்மீக தத்துவங்களை புரிந்து கொள்ள இயலாது. வெறும் பூத உலகம் சார்ந்த அர்த்தங்களை கொடுத்து எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். குறிப்பாக இது மிக மிக ரகசியமான ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சாஸ்திரமாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயம் 18 ஸ்லோக 65 கீழ்கண்ட ஸ்லோகம் வருகிறது.
மன்மனாபவமத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைசசி சத்யம் தே பிரதி ஜானே பிரியோசிமே.
உன்னுடைய மனம், இதயம் முழுவதையும் என்னிடமே கொடுத்து என் பக்தனாகி என்னை வணங்கி வந்தனம் செய்தால் நீ கண்டிப்பாக என்னிடமே வருவாய். நீ எனக்கு மிகவும் பிரியமானதால் இந்த வாக்குறுதியை உனக்கு அளிக்கிறேன். இந்த ஸ்லோகம் கீதையிலுள்ள மற்ற எல்லா ஸ்லோகங்களை விடவும் சிறந்தது. அடுத்து வரும் இன்னொரு முக்கியமான ஸ்லோகத்தை விடவும் இது சிறந்தது. அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66 ஸ்ரீகிருஷ்ணர் சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்கிறார். அதாவது, நீ எல்லா விதமான மார்க்கங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் அடைக்கலமாக கொள். நான் உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதே என்று உபதேசிக்கிறார். மன்மனா பவ சுலோகம் மேற்கூறிய ஸ்லோகத்தை விடவும் சிறந்தது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்ற சுலோகம் ஆன்மீக அடைக்கலத்தை பற்றி உபதேசிக்கிறது. ஆனால் மன்மனா பவ சுலோகமோ அந்த அடைக்கலத்தினால் கிடைக்கும் பிரதிபலனை குறிப்பிடுகிறது. எனவே இந்த சுலோகம் மிகவும் உன்னதமானதாகிறது. பகவத்கீதையை நுணுக்கமாக படித்து அறிந்தவர்கள், அதிலும் குறிப்பாக நம் பரம்பரையில் உள்ள புகழ்வாய்ந்த ஆச்சாரியார்களின் உரைகளை படித்தால் அதில் 5 படிநிலைகளில் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்திருப்பது நமக்கு நன்கு விளங்கும். முதல் படிநிலையில் ஸ்ரீகிருஷ்ணர் சாதாரண மக்களுக்காக பொதுவான உபதேசங்களை அளிக்கிறார். அதன்பின் 2வது படிநிலையில் சில இரகசியமான அறிவை போதிக்கிறார். 3வது படிநிலையில் மேலும் அதிகமான இரகசிய அறிவை போதிக்கிறார். அதிலும் மிக உயர்ந்த இரகசிய உபதேசங்கள் 4வது படிநிலையில் வருகின்றன. ஆனால் 5வது படிநிலையிலோ எல்லா இரகசியங்களிலும் உயர்ந்த பரம இரகசியத்தை வழங்குகிறார். இவற்றை இனி விரிவாக பார்ப்போம். பொதுவான உபதேசங்கள். சாதாரண மக்களுக்கும் ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் மேல்வாரியாக ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு உபதேசிக்கிறார். அளவுக்கு மிஞ்சி உண்ணாதே, அளவுக்கு மிஞ்சி தூங்காதே, உன் வேலை, கேளிக்கை, ஓய்வு அனைத்தையும் ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வா. இல்லாவிட்டால் உன்னை படைத்த ஆண்டவனை அடைவதற்காக பின்பற்ற வேண்டிய அரிய யோக சாதனத்தை செய்ய இயலாமல் உன் ஆன்மா இறைவனை அடையும் சந்தர்ப்பத்தை இழந்து விடுவாய். பகவத்கீதை 6:17. இது ஒரு பொது அறிவுரைதான். மேலும் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசிக்கிறார், இந்த உடல் சம்பந்தமான ஆசைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டு அவைகளுக்காக நாம் செயலாற்றக்கூடாது. பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் இறப்பது நிச்சயம், அதன்பின் திரும்பவும் பிறப்பதும் நிச்சயம். பகவத்கீதை 2:27. இவை அனைத்தும் பொதுவான உபதேசங்களையாகும். அர்ஜுனன் எல்லோருக்காகவும் அழுதான். ஆம், தன் மைந்தன், மனைவி, சுற்றத்தார், நண்பர்கள் என எல்லோருக்காகவும் அழுதான். நாமும் இதேபோல்தான் அழுகிறோம். ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார், விவேகமுள்ள யாரும் இருப்பவர்களுக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ கவலைப்பட மாட்டார். பகவத்கீதை 2:11. எல்லோருக்கும் இறப்பு என்பது நிச்சயம். இன்று இல்லை என்றால் நாளை அல்லது மற்றொரு நாள் இறப்பது நிச்சயம். நாம் அவர்களுக்காக அழுவதோ கவலைப்படுவதோ சரியல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளும் இருப்பது ஆன்மா. ஆன்மாவை ஆயுதங்களால் தீங்கு செய்ய முடியாது, தீயால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. ஆன்மா நிரந்தரமானது, ஆனால் இந்த உடம்போ அழியக்கூடியது. எனவே இந்த உடம்பை பற்றி தேவையின்றி கவலைப்படாதே. பகவத்கீதை 2:23. இனி இந்த உடம்பை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதையும் பகவான் கூறுகிறார். இந்த உடல் பகவான் கொடுத்தது, இதை அவரது கோயிலாக நினைத்து அதை அனுசரிப்பதும் அவசியம். உடலை சரியாக கவனித்தால்தான் நாம் அவருக்கு உகந்த சேவை செய்ய இயலும். எனவே அதை பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. இவ்வாறாக நமது உடலை ஆன்மீக நோக்கத்துடனும் அதே சமயம் நம் ஆன்மாவை உடலிலிருந்து பிரித்த மனப்பான்மையுடனும் அனுசரிக்க வேண்டும். பகவான் இந்த உடலை திருப்பி கேட்கும்போது அதை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அப்போது பகவான் கேட்பார், நான் இந்த அபூர்வமான மிகவும் உயர்ந்த மனித உடம்பை உனக்கு கொடுத்தேன், நீ அதை எப்படி உபயோகப்படுத்தினாய்? இதற்கு பதில், நாம் உண்மையிலேயே எதற்காக அதை உபயோகப்படுத்தினோம் என்பதுதான் உள்ளது. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், சாதாரண ஜனங்கள் தூங்கும்போது விவேகி ஆன்மீக சாதனங்களுக்காக விழித்திருப்பான். ஆனால் விவேகி தூங்கும்போது சாதாரண ஜனங்கள் இந்திரிய சுகங்களை அனுபவிக்க விழித்திருப்பார்கள். பகவத்கீதை 2:69. நாம் பகவானுக்கு சேவை செய்வதை மட்டுமே முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும். மேலும் அன்றாடச் செயல்களை அனுசரித்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஸ்ரீகிருஷ்ண பகவான் பாமர மக்களுக்கு பொதுவான உபதேசங்களை முதல் படிநிலையில் உபதேசிக்கிறார். இனி இரண்டாம் படிநிலையில் எவ்வாறு இரகசியமான அறிவுரைகளை உபதேசிக்கிறார் என்று பார்ப்போம். இரகசிய உபதேசங்கள். இரண்டாம் படிநிலையில் இரகசிய உபதேசங்கள் வருகின்றன. இவை குறிப்பாக பிரம்ம ஞானத்தை பற்றியவை. பிரம்மம் என்பது ஆன்மீக வஸ்து. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிரம்ம வஸ்துவே. இதேபோல் பரமாத்மாவும் ஒரு பிரம்ம வஸ்துதான். அர்ஜுனன் கேட்கிறான், ஆன்மீக உணர்வு அதாவது பிரம்ம ஞானம் பெற்று பிரம்மத்தில் மூழ்கியிருக்கும் மனிதனின் அடையாளம் என்ன? அவன் எப்படி பேசுவான்? எப்படி இருப்பான்? எப்படி நடப்பான்? பகவத்கீதை 2:54. இந்த கேள்விக்கு பகவான் கீதையில் 18வது பதிலளிக்கிறார். பிரம்மத்தில் மூழ்கியிருப்பவன் எங்கும் பிரம்மத்தையே காண்கிறான், தானும் அந்த பிரம்மம் என்று உணர்கிறான். இந்த எண்ணத்தில் அவன் பிரம்மத்தில் தியானம் செய்து இன்ப துன்ப அனுபவங்களுக்கு அப்பால் இருப்பான். எந்த நிலையிலும் அவன் உறுதியுடன் இருப்பான். பின்னர் அவன் அவனது ஆத்ம உணர்வை பிரம்மத்தில் சேர்க்கிறான். பகவத்கீதை 18:54. மேலும் இந்த இரகசிய உபதேச படிநிலையில்தான் பகவான் நீ உன் கடமைகளை செய், ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காதே என்றும் உபதேசிக்கிறார். பகவத்கீதை 2:47. இவை அனைத்தும் பிரம்ம ஞானத்தை சார்ந்தவையே. இனி இதைவிட உயர்ந்த அடுத்த படிநிலையான மிகவும் இரகசியமான உபதேசங்கள் என்னவென்று பார்ப்போம். மிக இரகசிய உபதேசங்கள். 3வதாக வருபவை அனைத்தும் பரமாத்மாவை பற்றியுள்ள ஞான உபதேசங்கள். உயிர் வாழும் ஜீவன்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தவறு செய்பவை, இன்னொன்று தவறு செய்யாதவை. இந்த பூ உலகையும் சேர்த்து அனைத்து பூத உலகங்களில் வாழும் உயிர்கள் அனைத்தும் தவறு செய்பவை. ஆனால் ஆன்மீக உலகங்களில் வாழும் உயிர்கள் தவறு செய்யாதவை. இவை இரண்டுக்கும் மேலிருப்பது பரமாத்மா. பகவானின் ஒரு சொரூபமான இந்த பரமாத்மா ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் கை பெருவிரல் அளவில் சூட்சகமாக இருக்கிறார். அந்த பரமாத்மாவை தியானம் செய்து அவரை எவ்வாறு அடையலாம் என்பதை பற்றியவைகளையே இந்த படிநிலையில் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசிக்கிறார். நீ அந்த பரமாத்மாவை சிரத்தையுடன் தியானம் செய். உன்னால் அடைய முடியவில்லை என்றால் இன்னமும் முயற்சி செய். பகவான் மேலும் கூறுகிறார், நான் முன்பு கூறிய உருவமில்லாத பிரம்மத்துக்கு போகாதே, எச்சரிக்கையாயிரு. உனது தியானத்தினால் உருவமில்லாத பிரம்மத்தில் ஈடுபடுவது மிக மிக கடினம். அதற்கு பதிலாக இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை தியானம் செய். பகவத்கீதை 12:5. மேலும் பரமாத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பவனை பற்றி பகவான் கூறுகிறார். பரமாத்மாவிடம் தொடர்பு கொண்டிருப்பவன் உண்மையிலேயே துறந்த வாழ்க்கை வாழ்பவன். அவன் ஒரு உண்மையான யோகி, உண்மையான துறவி. அவனது கடமைகளை தவிர்க்கவும் மாட்டான். அதேபோல் நான் பிரம்மம் என்றும் கூறவும் மாட்டான். இவை அனைத்தும் மிக இரகசியமான உபதேசங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறாக ஒன்றன்பின் ஒன்றாக கடைசியில் எல்லா இரகசியங்களிலும் உயர்ந்த பரம இரகசியங்களை போதிக்கிறார். எல்லா இரகசியங்களின் சிகரம் பரம இரகசியம். 9வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உன்னதமான இரகசியங்களுக்கு குக் யதம் என்று பெயர். இவை அனைத்தும் பரிசுத்தமான ஆன்மீக பக்தியுடன் செய்யும் சேவைகளை பற்றி விவரிப்பவை. ஆனால் இவற்றில் பக்தி ரசம் கிடையாது. எல்லா இரகசியங்களிலும் உயர்ந்த பரம இரகசியம் 18வது அத்தியாயத்தின் கடைசியில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பக்தியின் சிகரமாகவும் முழுக்கவும் பக்தி ரசமாகவும் சுடர்விடுகிறது. நீ எனக்கு மிகவும் பிரியமானதால் நான் உனக்கு இந்த எல்லா உபதேசத்திலும் மேலாக மறைந்திருக்கும் பரம இரகசியத்தை கூறுகிறேன் என்று பகவத்கீதை 18:64 பகவான் அதை பின்னர் உபதேசிக்கிறார். அந்த இரகசியமான உபதேசம்தான் என்ன? உன் மனதையும் இதயத்தையும் என்னிடம் கொடு. என் பக்தனாகி என்னை வழிபடு. எனக்கு வந்தனம் செய். அப்படியானால் நீ கண்டிப்பாக என்னிடம் வந்து சேருவாய். நான் இதை சத்தியம் செய்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பகவத்கீதை 18:65. பகவத்கீதையில் இதுவரையிலும் கிருஷ்ண பகவான் தன்னை அவரது மாட்சிமை பொருந்திய ஐஸ்வர்ய மனப்பாங்கான பக்தியுடன் வழிபடுவதை கூறியிருக்கிறார். இது அவரை ஸ்ரீமன் நாராயணராக வழிபடும் விதமேயாகும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் 4 அசாதாரணமான பக்தி செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 1வது மன்மனா பவ, என்னை எப்போதும் நினை. இரண்டாவது மத் பக்தோ, என் பக்தனாயிரு. மூன்றாவது மத் யாஜி, என்னை வழிபடு. நான்காவது மாம் நமஸ்குரு, எனக்கு வந்தனம் செய். நீ முதலாவதை செய்ய இயலாவிட்டால் இரண்டாவதை செய், இரண்டாவதையும் செய்ய முடியவில்லை என்றால் மூன்றாவதை செய், அதையும் உன்னால் செய்ய இயலவில்லை என்றால் எனக்கு நீ வந்தனம் செய். அதிலிருந்து மற்றையெல்லாம் தானாக வந்துவிடும். இனி இந்த ஸ்லோகத்தின் முதலாவது பாகத்தை பார்ப்போம். மன்மனா பவ, உன் மனதையும் இதயத்தையும் என்னிடமே எப்போதும் வை. இது ஒரு சாதாரண செயல் அல்ல. நாம் நம்மை ஒரு செயலில் முழுவதுமாக ஈடுபடுத்த வேண்டுமானால் நம் கண், காது, மூக்கு மற்றும் எல்லா புலன்களையும் முழுமையாக கொடுத்து ஈடுபடுத்துவது அவசியம். நம் மனதை முழுமையாக ஒன்றில் ஈடுபடுத்த முடியவில்லை என்றால் அந்த மனம் கட்டுமிரிய மனமேயாகும். சில சமயங்களில் நம் மனம் இந்திரிய சுக நாட்டங்களில் ஈடுபடுகிறது, மற்ற சில சமயங்களில் மட்டும்தான் பகவானிடம் ஈடுபடுகிறது. இந்திரிய வேட்கையில் மனம் செல்லுவது நம் பரிசுத்தமில்லாத நிலையையே காட்டுகிறது. எப்போதும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் மனதை முழுவதுமாக நிறுத்தி வழிபட்டிருப்பதுதான் எல்லா வழிபாட்டிலும் உத்தமமானது. ஆனால் இது எப்பொழுது சாத்தியமாகும்? ஆன்மீக பக்தி வழியில் பல படிநிலைகள் உள்ளன. ஒரு பக்தன் முதல் படிநிலையான சிரத்தை, அதாவது நம்பிக்கை என்ற நிலையில் இருக்கும்போது அவனால் மனதை முழுவதுமாக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செலுத்த இயலாது. கேவலம் இரண்டாவது படிநிலையான ரசிப்பு, அதாவது ருசி என்ற நிலையில் கூட இது சாத்தியமாகாது. இந்த நிலையை பக்தன் அடைந்த பின் மட்டுமே மெதுவாக மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்லும். இதன் பின்னர் வரும் அசக்தி, அதாவது ஆன்மீக பிடிப்பு என்ற பற்றி பிடித்த நிலையில் ஒருவேளை நம் இதயத்தில் பாதியை கிருஷ்ணரிடம் கொடுப்போம். இதன் பின்னால் வரும் பாவா என்ற பேரின்ப பூரிப்பு நிலையில் ஒருவேளை நம் இதயத்தில் முக்கால் பங்கை கிருஷ்ணரிடம் கொடுப்போம். இவை அனைத்து நிலைகளுக்கும் அப்பால் வரும் பக்தி பிரமை, அதாவது பிரேமா என்ற முழுவதுமாக ஆன்மீக அன்பால் பக்குவப்பட்ட நிலையில் மட்டுமே கிருஷ்ணரிடம் நம் முழு மனதையும் இதயத்தையும் கொடுக்க இயலும். இதற்கு மேலான பக்தி நிலைகளை இந்த மானிட உடம்பால் தாங்கவோ அனுசரிக்கவோ இயலாது. கிருஷ்ணரிடம் முழு மனதையும் முழு இதயத்தையும் கொடுப்பதில் பிருந்தாவனத்து கோபியர்கள் ஒரு சரியான உதாரணம் காட்டினார்கள். அவர்கள் கிருஷ்ணரின் மிகவும் உயர்ந்த பக்தைகள். அவர்களது பக்திக்கு ஈடு இணை செய்ய எவராலும் இயலாது. அவர்களுக்கு கிருஷ்ணர் மட்டுமே உயிர். அவரை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு சென்ற பின்னர் தன்னை பிரிந்த துயர் தாங்க முடியாமல் அல்லல்படும் கோபியர்களுக்கு ஆறுதல் கூற அவரது மிக நெருங்கிய நண்பனான உத்தவாவை அனுப்பும்போது இவ்வாறு கூறுகிறார். நீ பிருந்தாவனத்தை அடைந்ததும் கோபியர்களை சந்திப்பாய். அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் தங்கள் இதயங்களை முழுவதுமாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எனக்காக அவர்கள் தங்கள் உடம்பையும் மறந்து அதன் அன்றாட தேவைகளை கூட கவனிக்காமல் இருக்கிறார்கள். மேலும் கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவர் தன் உடம்பையே மறந்துவிட்டால் அவரது நிலை என்னவாகும்? அவர்கள் உண்பது, குடிப்பது, குளிப்பது, ஆபரணங்கள் அணிவது, தலைமுடியை சரியாக வைப்பது அனைத்தையும் மறந்துவிட்டனர். அவர்கள் நிச்சயமாக எலும்பும் சதையும் ஒன்றாகி பலவீனமாகத்தான் இருப்பார்கள். என்னிடமுள்ள அளவு கடந்த அன்பினால் அவர்கள் தங்கள் உடம்பை கவனிப்பதை அறவே மறந்துவிட்டனர். மேலும் தம் கணவர், மக்கள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், செல்வம், நிலம் அனைத்தையும் துறந்துவிட்டனர். என்னை தவிர அவர்களுக்கு அன்பு காட்ட வேறு எவருமே கிடையாது. இரவும் பகலும் என்னையே தங்கள் இதயத்தில் ஒரு கணமும் விடாமல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உத்தவா, இவ்வுலகில் ஒருவர் இதயத்தை முழுவதுமாக இன்னொருவருக்கு கொடுத்திருக்கும் உதாரணத்தை நீ வேறு எங்குமே பார்த்திருக்க மாட்டாய். இந்த கோபியர்கள் தங்கள் உயிர்களை எப்படியோ பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பிராணன் கழுத்துக்கு வந்துவிட்டது. எவ்வளவு நாட்கள் இப்படி அவர்களால் வாழ முடியும்? இந்த நிலையில் அவர்களை காப்பாற்ற முடியுமா என்பது எனக்கு சந்தேகம். மேலும் அவர் உத்தவாவிடம், நீ உடனே சென்று அவர்களின் உயிரை காப்பாற்று. நான் நிச்சயமாக நாளையோ அல்லது மறுநாளோ கண்டிப்பாக வருவேன் என்ற என் செய்தியை அவர்களிடம் சொல். நான் எப்படியாவது ஒரு நாள் அங்கு திரும்பி வருவேன் என்ற ஒரே நம்பிக்கையில்தான் தத்தம் உயிர்களை விடாமல் இருக்கிறார்கள். கிருஷ்ணர் திரும்பி வருவேன் என்று கூறியிருக்கிறார், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையில் உயிரை விடாமல் இருக்கிறார்கள். இந்த ஒரு சிறு நம்பிக்கைதான் ஒரு மரக்கிளை போல் அவர்களது உயிர்களை பிடித்து நிறுத்தியுள்ளது. இந்த மரக்கிளை முறிந்தால் அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள், உயிரை விட்டு விடுவார்கள். எனவே நீ உடனே செல். மனதையும் இதயத்தையும் கிருஷ்ணருக்காக முழுவதுமாக அர்ப்பணிப்பதற்கு கோபியர்கள் மட்டுமே தகுந்த உதாரணம். இதையொட்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மால் நம் இதயத்தை வலுக்கட்டாயமாக கொடுப்பது கடினம்தான். ஆனால் அதே சமயத்தில் அவரே நம் இதயத்தை பறித்து கொண்டால் இது சுலபமான வேலையாகிவிடும். நாம் எதையும் நாமாக தள்ளுவதை விட இன்னொருவர் அதை இழுத்தால் நமக்கு சுலபம். கதா உபனிஷத் 1:2:25 இதில் ஒரு சுலோகம் வருகிறது. எந்த இதயம் கிருஷ்ணருக்கு பிரியமாக உள்ளதோ அதை அவர் தெரிந்து கொண்டு, நீ என்னிடம் வா, உன் இதயத்தை நான் பறித்துக் கொள்வேன் என்கிறார். நாம் நமது இதயத்தை உண்மையிலேயே கொடுக்க ஆசைப்பட்டாலும் அது ஒரு கடினமான காரியமே. அதே சமயம் கிருஷ்ணர் விருப்பப்பட்டு எடுக்க வந்தால் அது சாத்தியமாகும். ஆனால் நம் இதயம் கிருஷ்ணரை ஈர்க்கும் அளவுக்கு அதை வசீகரமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி நமது இதயத்தை வைத்திருந்தால் நம்மை கிருஷ்ணர் பார்க்கும்போது அவருக்கு அதன் கவர்ச்சியினால் பேராசை உண்டாகும். மிகவும் சுத்தமான இதயம் மட்டுமே கிருஷ்ணரை ஈர்க்குமானதால் அதை பரிசுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் அவர் அதை ஏற்க மாட்டார். மேலும் சுத்தமாக வைத்திருப்பது மட்டும் போதாது. எத்தனையோ மகா மகா ஞானிகள் தங்கள் இதயங்களை மிகவும் சுத்தமாக வைத்துள்ளனர். ஆனால் அவர்களது இதயங்கள் கிருஷ்ணரை ஈர்க்கவில்லை. கிருஷ்ணரை நம் இதயம் ஈர்க்க வேண்டுமானால் அதற்கு சுத்தம் மட்டுமல்ல, விசேஷமான நறுமணம் தேவை. நறுமணம் இருந்தால்தான் அது அவரது மூக்கை தொடும். நம் இதயத்தில் கிருஷ்ணருக்கு பரஸ்பர சேவை செய்யும் மனப்பாங்குடன் பக்தி ரசம் ஊற்றெடுத்து வழிய வேண்டும். பிருந்தாவனத்து கோபியர்களின் இதயங்களில் இந்த பக்தி ரசம் பொங்கி நிறைந்திருந்த காரணத்தினால்தான் அவர்கள் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவர்களாயிருந்தார்கள். இதயத்தை திருடுதல். கிருஷ்ணர் தனக்கு பிடித்தமான இதயங்களை எவ்வாறு திருடுகிறார் என்பதை பார்ப்போம். ஒரு நாள் வழக்கம் போல் கிருஷ்ணர் பசுக்களை மேய்ப்பதற்காக பிருந்தாவன காட்டில் சென்று கொண்டிருக்கிறார். அவரது கார்மேக வண்ண மேனியும் முகத்தை வருடும் அடர்ந்து சுருண்ட கேசமும் அவரது அழகை கொள்ளை கொண்டு மிகைப்படுத்தி காட்டின. அவரது சக நண்பர்கள் புடைசூழ நாலா பக்கமும் பரவி மிக நன்று மிக நன்று என்று கூவிக்கொண்டும் கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டும் தத்தம் புல்லாங்குழல்களையும் கொம்புகளையும் ஊதி பாடியும் திருவிழா ஊர்வலம் போல் சென்று கொண்டிருந்தனர். இவ்வாறு அவர்கள் வழக்கம்போல் செல்லும்போது கண் தெரியாதவர்கள் கூட வீடுகளிலிருந்து வெளியே வந்து பார்க்க வருவார்கள். நீ எங்கே போகிறாய் என்று ஒருவர் கேட்பார். நான் கிருஷ்ணரின் தரிசனத்துக்காக செல்கிறேன், என் கைகளை பிடித்துக்கொள், நாம் எல்லோரும் போவோம் என்று மற்றவர் கூறுவார். இவ்வாறு அடக்க முடியாத ஆவலுடன் அவர்கள் கிருஷ்ணரின் தரிசனத்துக்காக செல்வார்கள். பிருந்தாவனத்திலுள்ள அனைத்து ஜனங்களும் சாலை ஓரங்களில் கூடி கிருஷ்ணர் மாடுமேய்க்கப் போகும் காட்சியை பார்த்து பேரானந்தம் அடைந்தனர். தாய் யசோதாவும் நந்த மகாராஜாவும் கிருஷ்ணரின் பின்னாலேயே வெகு தூரம் வந்து, மகனே, சீக்கிரமாக திரும்பி வந்துவிடு, தொலைவில் போகாதே என்று கூறுவார்கள். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணர் அவர்களிடம் தான் சீக்கிரமாக வந்து விடுவதாக உறுதி அளித்தாலும் கடைசியில்
தான் கண்டிப்பாக சீக்கிரம் திரும்பி வருவேன் என்று உறுதியின் மேல் உறுதியளித்த பின்னர்தான் யசோதாவும் நந்தமகாராஜாவும் மெதுவாக வீட்டை நோக்கி நடப்பார்கள். இது தினமும் நடக்கும் நாடகம். பிருந்தாவனத்தில் புதிதாக திருமணமான பல இளம் பெண்கள் கணவன் வீட்டில் வாழ்வதற்காக வந்திருந்தனர். அவர்கள் தத்தம் வீடுகளிலுள்ள கதவு ஜன்னல்கள் வழியாக கண்ணை வைத்து கிருஷ்ணரின் சொற்ப நேர தரிசனத்துக்காக காத்து கிடப்பார்கள். சிலர் தங்கள் வீடுகளிலுள்ள துவாரங்கள் வழியாகவும், சிலர் வீட்டு கூரைகளிலும், மற்றும் சிலர் மரக்கிளைகளிலும் ஏறி கிருஷ்ணரை பார்க்க முயல்வர். கிருஷ்ணர் குறிப்பாக புதிதாக வந்துள்ள பெண்களை தேடுவார். கோடிக்கணக்கான வருடங்கள் தவம் செய்த புண்ணியத்தினால் கிடைக்கும் அரிய வாய்ப்புதான் இவ்வாறு பிருந்தாவனத்தில் வந்து வாழ்வது. ஒரு வீட்டில் 2-3 நாட்களுக்கு முன்பாக திருமணமான ஒரு இளம் பெண் இருந்தாள். கிருஷ்ணர் மாடுமேய்க்கு செல்லும் கொள்ளை அழகினை மற்றவர்கள் மூலம் அவள் அறிந்திருந்தாள். பிருந்தாவனத்தின் முக்கிய வீதி வழியாக அன்று கிருஷ்ணர் மாடுமேய்க்க வருவதை அறிந்து அவளது இதயம் கிருஷ்ணரை தரிசிக்க அவரது வருகைக்காக அடக்க முடியாத ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுடைய நாத்தனாரும், அதாவது கணவனின் தங்கை, மாமியாரும் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தனர். அவளது நாத்தனாரோ பொல்லாதவள். அவர்கள் இருவரும், "நீ போக முடியாது, அங்கே கருணாக பாம்பு ஒன்று வரும், அது கடித்துவிட்டால் அதன் விஷத்தை நீ ஒருபோதும் வெளியே எடுக்க முடியாது, அதனால் நீ வீட்டிலேயே இரு, நாங்கள் சென்றுவிட்டு சீக்கிரம் வந்து விடுவோம்" என்று கூறி அந்த இளம் பெண்ணை தடுத்து விட்டார்கள்.
நீங்கள் எல்லோரும் போகும்போது நான் மட்டும் என் வீட்டில் தனியாக இருக்க வேண்டும், நானும் வருவேன் என்று அந்த இளம்பெண் கூறினாள். அதற்கு, "நீ வராதே, அது மிகவும் ஆபத்து, உன் இதயம் மிக லேசானது, நீ இங்கேயே உட்கார்" என்று அவர்கள் கூற அந்த இளம் பெண்ணோ தான் மட்டும் தனியேயாவது செல்வதாக கூறி அரட்டினாள். எல்லா பெண்களும், வயதானவர்களும், சிறுவர் சிறுமிகள், பறவைகள், மிருகங்கள், கேவலம் பிருந்தாவனத்தின் சிறு ஜந்துக்கள் கூட ஸ்ரீகிருஷ்ணரின் தரிசனத்துக்காகச் செல்கின்றன. எனக்கு மட்டும் ஏன் அவரது தரிசனம் கிடைக்கக்கூடாது? அவசியம் நான் போவேன் என்றாள். "இல்லை, நீ போகவே கூடாது" என அவர்கள் கூறியும், "நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாலும் கூட நான் போவேன்" என அந்த இளம்பெண் அடம்பிடித்தாள். இந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வருவதை தூரத்தில் கண்டதும் அவளது மாமியாரும் நாத்தனாரும் வேகமாக பார்க்க ஓடினார்கள். அவர்கள் சென்றதும் அந்த இளம்பெண் கதவிலுள்ள ஒரு துவாரம் வழியாக உற்று பார்த்தாள். அந்த துவாரம் வழியாக அவள் வெளியே பார்க்கலாமே தவிர வெளியே இருந்து யாரும் அவளை பார்க்க இயலாது. ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை தனது பவள வாயில் வைத்து எழுப்பிய அற்புதமான வேங்குழல் கானம் அவரது இதயத்திலிருந்து அமிர்தமாக கிளம்பி எல்லா திசைகளிலும் பரவி பிருந்தாவனம் முழுவதையும் பரவசமாக்கிக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை காணாத கண்களை தீயில்தான் வீசி எறிய வேண்டும். விவரிக்க ஒண்ணா அக்காட்சியை பார்த்த கண்கள் கொடுத்து வைத்தவையே. ஸ்ரீகிருஷ்ணர் தன் இச்சையுடன் ஒருவரை பார்க்கவோ பார்க்காமல் இருக்கவோ செய்வார். ஆனால் ஒருவர் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்று ஆசையால் துடித்து கொண்டிருந்தால் அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அன்று அவ்வாறு துடித்து கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணிற்கு முதலில் தரிசனம் கொடுக்க விளைந்தார். மற்ற எல்லோரையும் விட்டுவிட்டு உடனே அந்த இளம் பெண்ணின் முன் போய் நிற்க ஒரு யூகத்தை செய்தார். ஒரு சிறு பசுங்கன்றின் வாலை பிடித்து கொண்டு அதே சமயத்தில் அதை ஒரு திருகு திருகி முறுக்கிவிட்டார். அது துள்ளி குதித்து கொண்டு அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு முன்பே சொல்லி வைத்தது போல் அந்த இளம்பெண்ணின் வீட்டின் முன்போய் நின்றது. இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் கன்றுடன் கதவின் முன் நின்றார். புல்லாங்குழலை நயனமுடன் வாயில் வைத்து அவருக்கே உண்டான புன்முறுவல் பூத்த முகத்துடனும் திரிகோண வடிவுடனான கொள்ளை கொள்ளும் அழகுடனும் அந்த இளம்பெண்ணுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் வேலை முடிந்தது. அவளது இதயத்தை அப்படியே திருடிக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல் ஸ்ரீகிருஷ்ணர் தன் வழியே சென்றுவிட்டார்.
இதயத்தை பறிகொடுத்த அந்த இளம் பெண்ணோ எதுவும் செய்ய இயலாமல் அசையாத பொம்மை போல் நின்று கொண்டிருந்தாள். இதுதான் இதயத்தை கபலீகரம் செய்வது. மன்மனாபவா, ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணை யாருக்கு கிடைக்கிறதோ அவருடைய இதயத்தை கிருஷ்ணர் நிச்சயம் எடுத்துக்கொண்டு விடுவார். நான் எப்போது கிருஷ்ணரின் அழகு சொரூபத்தை காண்பேன் என்று எவர் ஒருவர் உண்மையிலேயே ஆசை கொண்டிருப்பாரோ அவரது இதயத்தை ஸ்ரீகிருஷ்ணர் மனமகிழ்ந்து திருடிக்கொள்வார். அந்த இளம்பெண் கோடிக்கணக்கான வருடங்கள் தவம் செய்ததன் முழு பலனை இன்று கிடைக்கப் பெற்றாள். அவள் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக கற்சிலை போல் இவ்வாறு நின்றிருந்தாள். கிருஷ்ணரோ காட்டுக்குள்ளே சென்று பசுக்களும் அவரது சகாக்களும் கிளப்பிய புழுதி தரையில் அடங்கி வெகு நேரமாகிவிட்டது. ஆனால் அந்த இளம் பெண்ணோ இதயத்தை பறிகொடுத்துவிட்டு ஒன்றுமே செய்ய இயலாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவளது பொல்லாத நாத்தனாரும் மாமியாரும் வந்துவிட்டனர். அவளை பார்த்ததும் என்ன நடந்திருக்கும் என யூகித்து, அந்த கருணாக பாம்பான ஷியாமசுந்தரர் உன்னை கடித்தே விட்டார், இனி உன்னால் அந்த நஞ்சை வெளியில் எடுக்கவே முடியாது என்று நாத்தனார் கத்தினாள். அவளை உலுக்கி ஒருவாறு சுயநிலைவுக்கு கொண்டு வந்து அதோ அந்த தயிர் பானையையும் மத்தையும் எடுத்து கொண்டு வந்து இந்த தயிரை கடை, இப்படி கடின வேலை செய்தால்தான் உன் மனநிலை திரும்பவும் இயல்பு நிலைக்கு வரும் என்று கூறினாள். ஆனால் அந்த இளம் பெண்ணோ தவறுதலாக கடுகு வைத்திருந்த ஒரு பானையை எடுத்து வந்து அதை கடைந்தாள். அது பலத்த சத்தத்தை எழுப்பியது. சற்று நேரம் கடைவாள், பின் அப்படியே நிற்பாள். அவளது மனமும் இதயமும் எங்கே இருந்தன? அதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துக்கொண்டு போய்விட்டாரே. மன்மனாபவா. திரும்பவும் அவளது நாத்தனார் வந்து, அடியே நீ என்ன செய்கிறாய்? நான் என் அம்மாவிடம் போய் இதை சொல்லிவிடுவேன் என்று கூறி முடிக்கும் முன் மாமியாரும் வந்து நின்றாள். இளம் பெண்ணின் செயலை கண்டு, அடியே நீ அந்த பாத்திரத்தை வெளியே தூக்கி வை, நீ போய் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டாள். ஒரு பெரிய தண்ணீர் பானையை அவளது தலையில் வைத்து அதன் மேல் இன்னொரு சிறிய பானையையும் வைத்து, இதை இப்போது நீங்கள் பிருந்தாவனத்தில் காணலாம், கையில் ஒரு சிறு குழந்தையையும் கொடுத்து, இந்த குழந்தையை கவனித்துக்கொள், அதை அழாமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு என்று கூறி கையில் ஒரு நீளமான கயிறையும் கொடுத்து அனுப்பினாள். கயிற்றில் பானையை கட்டி கிணற்றில் இறக்கி தண்ணீர் முகர்வது அங்கு வழக்கம். கிணற்றை அடைந்ததும் அந்த கயிற்றை பானையில் கட்டுவதற்காக முடிந்தாள். ஆனால் அதை பானையின் கழுத்தில் கட்டுவதற்கு பதிலாக மெய் மறந்து அந்த குழந்தையின் கழுத்தில் கட்டி பானைக்கு பதிலாக அந்த குழந்தையை கிணற்றினுள் இறக்க ஆரம்பித்தாள். நல்ல வேளையாக பக்கத்தில் இருந்தவர்கள் இதை கண்டு, ஏ நீ என்ன செய்கிறாய் என்று ஓடோடி வந்தனர். அவர்கள் அந்த பெண்ணிடம் இருந்து கயிற்றை பிடுங்கி குழந்தையை காப்பாற்றிவிட்டனர். உடனே பக்கத்தில் நின்ற ஒரு கோபி, இவளை ஏதோ ஒரு பேயோ பிசாசோ பிடித்துள்ளது என்றாள். அதற்கு இன்னொரு கோபி, இது சாதாரண பேயில்லையடி, அந்த நந்தகுமார பேய் என கிண்டலாக கூறினாள். எவர் ஒருவருக்கு தன் இதயத்தை தன் குழந்தைகளுக்கோ சுற்றத்தார்களுக்கோ கொடுக்க விருப்பமில்லாமல் அதை கிருஷ்ணருக்கு மட்டுமே கொடுக்க விருப்பம் உள்ளதோ அவர்களுக்கு பிருந்தாவனம்தான் சரியான இடம். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே கிருஷ்ணருக்காக மட்டும் அடைக்கலமாக வருவார்கள். பெரிய பெரிய மன்னர்களும் கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே வந்து தத்தம் இதயங்களை கிருஷ்ணரிடம் பறிகொடுத்து விட்டு அவருக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டு விடுவார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், இது மன்மனாபவ, அந்த கோபியர்கள் தங்கள் மனத்தையும் இதயத்தையும் என்னிடம் முழுமையாக கொடுத்தது போல் நீயும் செய்ய வேண்டும் என்கிறார். அதற்கு அர்ஜுனனோ, பிரபு இது போர்க்களம், இங்கு என்னால் எப்படி என் இதயத்தை கோபியர்கள் கொடுத்தது போல் கொடுக்க முடியும்? மேலும்
என்னை என் தாத்தாவான பீஷ்மர், குருவான துரோணாச்சாரியார் மற்றும் கர்ணன் எல்லோருக்கும் எதிராக போர் புரியவும் சொல்கிறீர். நீங்கள் கூறும் உபதேசத்தை என்னால் எப்படி கடைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், உன்னால் மன்மனா பவ முடியவில்லை என்றால் மத் பக்தோ, அதாவது என் பக்தனாகு என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார்.